ஒரு மனிதனின் அடையாளம் எது? பெயர் என்றால் அப்பெயர் மனிதனை உயர்த்திவிடுமா? தொழில் அம்மனிதனை மட்டுமல்லாது சுற்றத்தையும் சமூகத்தையும் உயர்த்தும். தொழிலில் உயர்வு பெற ரகசியங்கள் சில.
அன்புள்ள தம்பி, என்னை சந்திக்க வரும் நெருங்கிய நண்பர்களும், என்னுடன் பழக வேண்டும் என்ற ஆவலுடன் வரும் புதிய நண்பர்களும் என்னை நோக்கி கேட்பது, நீங்கள் இவ்வளவு பிரமிக்கத்தக்க அளவில் வாழ்க்கையில் முன்னேறியது எப்படி என்ற கேள்வியைத்தான். கேள்வி கேட்பவர்களில் சிலர் ஒருவித திகைப்புணர்ச்சியுடன் கேட்கிறார்கள். பலர், பெரும்பாலும் இளைஞர்கள், வாழ்க்கையில் நான் மேற்கொண்ட வழிகளை பின்பற்றி வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற ஆவலில் வினவுகின்றனர். ஆனால் என் வாழ்க்கை உயர்வுநிலை பற்றி அக்கறையுடன் விசாரிக்கும் எல்லோருமே என்னை பெருமைப்படுத்துபவர்கள், என் நிலை கண்டு மனப்பூரிப்பு அடைபவர்கள் என்பதை உணரும் பொழுது நான் மகிழ்ச்சி அடைவேன். தம்பி, என்னுடைய வழிமுறைகளை பின்பற்றி முன்னேற விரும்பும் இளைஞர்களில் பெரும்பாலோர் நான் ஏதோ ஒரு மந்திர வித்தையை கற்று அதை உச்சாடானம் செய்து குபீரன மேல்தளத்துக்கு உயர்ந்து விட்டதாக எண்ணுகிறார்களே, அதை எண்ணும் பொழுது நான் மிகவும் அனுதாபத்துடன் சிரித்துக் கொள்வேன். தம்பி, மிகச் சாமானிய படிப்பாளியான நான் வாழ்க்கையில் உயர்ந்ததற்கு தன்னம்பிக்கையும் பெரும் உழைப்பும் தான் காரணம். இந்த அடிப்படையான உண்மையை ஏற்கனவே நான் உனக்கு விளக்கியிருக்கிறேன். அந்த உண்மை வாழ்வில் உயர்வதற்கான அடித்தளம், அதாவது கடைக்கால் போன்றதாகும். அந்த கடைக்காலின் மீது அழகான மாளிகையை அமைப்பதற்கு திறமைசாலி ஒவ்வொருவரும் தங்கள் சக்திக்கேற்ப ஒவ்வொரு முறையினை கையாள்வார்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எவ்விதம் உயர்ந்தான் என்பதை மட்டும் தெரிந்து கொண்டு அதே பாதையில் நடைபோட்டால் எல்லோரும் உயர்ந்து விடலாம் என்று எண்ணுவது தவறான கண்ணோட்டமாகும். ஒவ்வொரு மனிதனும் தன்னிடம் அமைந்திருக்கும் திறமை, அந்த திறமையை வெளிப்படுத்த மேற்கொள்ளும் வழி, அந்த வழியின் அடிப்படையில் தொடங்கும் செயல்முறை, சூழ்நிலையை புரிந்து கொண்டு செய்யும் பண்ட உற்பத்தி ஆகிய இவையெல்லாம் ஒன்று சேரும் போதுதான் வாழ்க்கையில் உயர்வு நிலை சிந்திக்கிறது. அதுமட்டுமல்ல, வாழ்க்கையின் உயர்வு கருதி நாம் ஒரு தொழிலை மேற்கொள்ள எண்ணுகிறோம் என்றால் அந்த தொழில் பற்றி முதலில் நமக்கு திட்டவட்டமான ஒரு கண்ணோட்டம் அவசியம். ஒரு தொழிலை தொடங்கும் போது நமக்கு இரண்டு விதமான சிந்தனை கட்டாயம் இருக்க வேண்டும். நமது தொழில் மக்களின் அன்றாட வாழ்வுக்கு எவ்வளவு தூரம் பயன்படும் என்பது முதல் சிந்தனை. நாம் தொடங்கும் தொழில் இதற்கு முன்னால் பெருமளவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தொழில்களுக்கு எந்த வகையிலாவது பயன்படக்கூடியதா என்பது அடுத்த சிந்தனையாக இருக்க வேண்டும். மேற்குறித்த சிந்தனைகளில் ஏதாவது ஒன்றின் அடிப்படையில் தொழில் தொடங்குவது பற்றி யோசிக்கலாம். மக்களுக்கு அன்றாடம் பயன்படும் பொருட்களை நல்ல திட்டத்தோடு உற்பத்தி செய்ய தொடங்கினால் நிச்சயம் அந்த தொழில் உயர்வடையத்தான் செய்யும். அதேபோன்று பிற பயனுள்ள தொழில்களுக்கான துணைப் பொருட்களை தயாரிக்கும் முயற்சியும் நல்ல முன்னேற்றம் காணும். இந்த அடிப்படை சிந்தனைகளை வைத்துக் கொண்டு மேற்கொண்டு யோசிப்போம். எப்படிப்பட்ட தொழிலில் இறங்குவது, மக்களின் தேவையை எந்த அளவுகோலை வைத்து புரிந்து கொள்வது என்பன போன்ற மனக்குழப்பம் புது தொழிலில் இறங்க எண்ணுபவர்களுக்கு தோன்றுவது இயற்கை. உலகத்தை தொழிலியல் கண்ணோட்டத்தோடு கூர்ந்து நோக்கும் பண்பு இருந்தால் அற்ப விஷயங்கள் என்று பிறர் ஒதுக்க தள்ளுபவை கூட நமக்கு தொழிலாக்கம் தரும் பெரிய உண்மைகளாக மாறிவிடும். தம்பி, நாம் செருப்புகளுக்கு லாடம் அடித்து உபயோகிக்கிறோம் அல்லவா? இது பழைய விஷயம்தான். ஆனாலும் அந்த லாடம் மிகவும் அற்பமான ஒரு பொருள் என்று நமக்கு தோன்றும். அந்த லாடத்தை கண்டுபிடித்தவர் அந்த அற்ப தொழிலை செய்து உலகத்து பெரும் பணக்காரர்களில் ஒருவராக இருக்கிறார். கைகளால் லாடத்தை தயாரிக்க முற்பட்ட அவருடைய தொழிற்சாலைகளிலே இப்போது 100க்கும் மேற்பட்ட நவீன இயந்திரங்கள் இரவும் பகலும் விடாது செயலாற்றுகின்றன. சார்லஸ் துரேயர் என்ற அமெரிக்கர் ஒருவர் ஆட்டோமொபைல் எந்திரத்திற்கு எண்ணெய் போட ஒரு எந்திரத்தை கண்டுபிடித்து பெரும் செல்வம் பெற்றிருக்கிறார். இவருக்கு அந்த எந்திரத்தை பற்றிய யோசனை ஏற்பட்டதே ஒரு வேடிக்கை. அவருடைய மனைவி தன் மீது வாசனை தைலங்களை தெளித்துக் கொள்ள உபயோகித்த ஒரு சாதனத்தை கண்டபோதுதான் அவருக்கு அந்த எந்திரத்தை பற்றிய நினைவு தோன்றியதாம். இந்த விவரங்களை எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், மிகவும் அற்பம் என்று கருதி ஒதுக்கும் விஷயங்கள் கூட நமக்கு நல்ல தொழில்முறை வழியை உண்டாக்கித் தரக்கூடும் என்பதை எடுத்துக்காட்டத்தான். தம்பி, புதியதொரு தொழிலை தொடங்க வேண்டும் என்ற ஆவல் உனக்கு இருக்குமானால் அதுபற்றி சக்திக்கு மீறி பெரிய பெரிய திட்டங்களை போட்டு குழப்பக்கூடாது. உன் சக்தியை, மூலதனத்தை நன்கு உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற எளிய திட்டங்களை போட வேண்டும். கடன் வாங்கி மூலதனம் சேர்த்து பெரியதாக ஒரு தொழிலை செய்வதை விட உன் கையில் இருக்கும் பணத்தை நம்பி சிறிய தொழிலொன்றை தொடங்குவதுதான் அறிவுடைமை. திட்டமிடுவது என்பது ஒரு தொழிலின் ஜீவநாடி போன்றதாகும். மிகவும் ஜாக்கிரதையாக திட்டமிட்டு அந்த திட்டத்தை பிடிவாதமாக நிறைவேற்றும் மனப்பண்புதான் தொழிலில் உயர்வுக்கு பெரும் துணை புரியும். திட்டத்தில் குழப்பம் இருந்தால் லட்சக்கணக்கில் மூலதனத்தை குவித்தாலும் தொழிலில் வெற்றி பெற இயலாது. தம்பி, இறுதியாக ஒரு விஷயத்தை கூறி இந்த கடிதத்தை முடித்து விடுகிறேன். ஒருவித திட்டமும் இல்லாமல் மற்றவர்கள் தொழிலை பார்த்து அந்த தொழில் சிறப்பாக நடக்கிறதே என்கிற நப்பாசை மனதில் கொண்டு எந்த தொழிலிலும் இறங்கிவிடக்கூடாது. இது நடுவழியில் காலை வாரிவிடும். ஏற்கனவே ஒரு தொழிலை செய்து முன்னேறியிருப்பவர்கள் அந்த நிலையை அடைவதற்கு எவ்வளவோ கடின உழைப்பை நல்கியிருப்பார்கள், எத்தனையோ தொல்லை தொந்தரவுகளை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், எவ்வளவோ பணம் நஷ்டமாகியிருக்கும். இவ்வளவு சோதனைகளுக்கு பிறகுதான் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்தார்கள். தம்பி, நீயும் இத்தகைய சோதனைகளுக்கு இடம் கொடுத்து கடுமையாக உழைத்தால்தான் உன்னாலும் முன்னேற முடியும். இந்த நிலையை அடைய வேண்டுமானால் உனக்கென உனக்கேற்ற ஒரு தொழிலை உன் சக்தியின் பலத்தை நம்பித்தான் நீ தொடங்க வேண்டுமே தவிர பிறரை பார்த்து பேராசைப்பட்டு ஏமாந்து விடாதே. உன் அன்பான தமையன்.